மாவீர மகுடம். கடற்கரம்புலி மேஜர் புவியந்திரன். அவன் ஒரு குழந்தை, வயதுதான் 18 என்று மனதால் அவன் பாலகன். மனித வாழ்வின் நெளிவு சுழிவுகள் அவனுக்கு தெரியாது. சமூக அமைப்பின் ஏற்றத்தாழ்வுகள் அவனுக்கு புரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் யாரோ எவரோ அடுத்தவர்களுக்காய் பாடுபட வேண்டும், எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். சின்ன அகவையிலிருந்தே அவன் அப்படித்தான் இரக்க சிந்தையும் உதவும் குணமும் அவனோடு உயிரோடு ஒட்டி போயிருந்த இயல்புகள். பக்கத்து வீட்டு அம்மா வந்து, தம்பியோருக்கு அந்த கடைக்கு போட்டு வார ஐயப்பன் என்றால், சொந்த வீட்டு வேலையை பாதியிலேயே போட்டுவிட்டு எழுந்து போய் விடுகின்றவன் அவன். ஊரில் எவருடைய வீட்டிலாவது ஒரு நல்லது கெட்டது என்றால், அங்கு அந்த சிறுவன் ஏதாவது எடுபடி வேலைகள் செய்து கொண்டிருப்பான். சப்பாத்து கட்டாயம் அணிய வேண்டிய அவனது பள்ளிக்கூடத்தில் ஏழை நண்பனொருவன் அம்மா காசுக்கு கஷ்டப்படுறா என்று மனவேதனைப்பட்ட போது, அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த சப்பாத்தை கலட்டி கொடுத்து விட்டு வெறுங்காலோடு வீட்டுக்கு வந்தவன் அவன். குடும்பத்தின் ஏழ்மை நிலையை சொல்லி, காலையில் கூட சாப்பிடல மச்சான் என்று விம்மிய உற்ற நண்பனிடம் அவன் அடியோடு மறக்க மறக்க கையில் கிடந்த தங்கச்சங்கிலியை கலட்டி கொடுத்து விட்டு வந்தவன் தான் வீந்தரன். ஒரு மென்மையான உள்ளம் அவனுடையது. அவன் கோபமடைந்ததை எப்போதும் யாரும் பார்த்தது. அப்படித்தான் சுய கட்டுப்பாட்டை மீறி கோபம் வந்தாலும் அது வினாடி கணக்கில் கூட நீடித்திருக்காது. அவனுடைய உதடுகள் கெட்ட வார்த்தைகளை உச்சரித்ததை ஒரு நாள் கூட யாரும் பார்த்ததில்லை. வீட்டில் அக்கா தம்பியோடு என்றாலும் சரி, பிற்காலத்தில் இயக்க நண்பர்களோடு என்றாலும் சரி, சாதாரண சிறு சச்சரவு வந்தாலும் அவன் தன்னைத்தானே நொந்து கொள்வானே தவிர மற்றவர்களை அல்ல. அது சரி எது பிழை என்றதெல்லாம் அவனுக்கு தெரியும், ஆனால் நியாயம் கதைக்க மாட்டான். அவன் போய் ஒரு மூலையில் இருந்து விக்கி விக்கி அழுது கொண்டிருப்பான். அது பாசத்தால் பிணைத்திருந்த குடும்பம். அப்பாவுக்கு எல்லாமே குழந்தைகள் தான், குழந்தைகளுக்கு எல்லாமே அம்மா தான். அவனுக்கு அகவை 12 இருக்கும் போது அந்த துயரம் நிகழ்ந்தது. திருவோணமலையில் இருந்த உறவுகளிடம் போன அம்மா திரும்ப வரவில்லை. அந்த குழந்தைகள் பார்க்க முடியாத இடத்துக்கு இந்தியர்கள் அம்மாவை அனுப்பிவிட்டார்கள். இனி எப்போதும் அவள் வரமாட்டாள். புவீந்திரன் அழுதான். அப்போது அவனுக்கு அது மட்டும்தானே தெரியும். ஆனால் அம்மாவின் இழப்பு அந்த பிஞ்சு உள்ளத்தில் ஆழமான ஒரு வடுவை ஏற்படுத்தியது. ஓய்வாக இருக்கும் கருக்கள் பொழுதுகளில் அப்பா குழந்தைகளுக்கு ஆங்கில பட கதைகள் சொல்வார். சுதந்திரத்தை நோக்கிய எழுச்சிகளாக அவை இருக்கும். வியட்நாம், கியூபா, தென்னாப்பிரிக்கா என அது நீளும். புவீந்திரன் மட்டும் ஆர்வத்தோடு என்று கேட்பான். ஏற்கனவே ஏழைகளுக்காகவும் பாதிக்கப்படுகின்றவர்களுக்காகவும் இறங்குகின்ற அந்த மனம் படக்கதைகளை கேட்கும்போது ஒடுக்கப்படும், பரிதாபப்படும். அவர்களின் அவலங்களை மனத்திரையில் போட்டு பார்த்து கொதிக்கும். அந்த போராட்டங்களின் நியாயத்தன்மையை புரிந்து அடக்குகின்றவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதை உணரும். அந்த மக்களோடு எங்கள் இனத்தை ஒப்பிட்டு பார்த்து விழிக்கும் எங்கள் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தில் தானும் ஈடுபட வேண்டும் என இருக்கும். இந்த விழிப்புணர்வோடும் மன உறுதியோடும் இதயத்தை புளிய செய்கின்ற அம்மாவினுடைய நினைவுகளும் சேர்ந்துதான் அவனை இயக்கத்துக்கு போகவும் உந்தியிருக்கக்கூடும். புவீந்திரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தார். உறவினர்கள் ஒருவரும் வந்திருந்தார். ஒரு தந்தைக்கு இயல்பாகவே இருக்கின்ற பிள்ளைப்பாசம் வெளிப்பாடு கண்டபோது வந்தவர் அப்பாவிடம் சொன்னதை அப்பா மகனிடம் சொன்னார். தம்பி, வெடிபட்டு உனக்கு காலு மேலாது, இனி விட்டுட்டு வந்து வீட்டோட நிக்கலாம் தானே. அப்பா இழுக்க மெல்லிய ஒரு சிரிப்போடு விழிகளை உயர்த்தி ஒரு அரசியல் மீதியைப் போல் அவன் விளக்கினான். இயக்கத்துக்கு போனது விலத்தி கொண்டு வாரத்துக்கு இல்லைப்பா, நான் போனது நாட்டுக்காக போராட, திரும்பி வீட்டுக்கு வாரதுக்கு இல்லை. இந்த போராட்டத்தில் நான் சாகவும் கூடும், அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை என்றார். வந்தவரும் அப்பாவும் மௌனித்து போனார்கள். கூடித்திரிந்த பழைய நண்பர்கள் நீண்ட காலத்தின் பின் சந்தித்தார்கள். ஏதோவெல்லாம் கதைத்த பின் பிரிகின்ற நேரத்தில், நீ இப்போ நொண்டிதானேடா, இனி உனக்கு ஏன் மச்சான் இயக்கம், விட்டுட்டு வாவண்டா என்று கேலி செய்தார்களாம். ஒரு மணித்துளியை திகைத்து போனவன் நின்று திரும்பி நிதானமாகச் சொன்னான். எனக்கு கால்தான் நொண்டி, என்ற மனம் நொண்டியா இல்லை, ஒரு உறுப்புத்தான் ஊனமாக போச்சு, இல்லாமல் உள்ளம் எப்பவும் உறுதியாக தான் இருக்குது. அங்கங்கள் போனது பற்றி எனக்கு காவலி இல்லையடா. மனதில் உறுதி தான் வேணும், எனக்கு அது நிறைய இருக்குது. நான் சும்மா இருந்து சாக மாட்டேன், பெரிய சாதனை உண்டை செய்து தான் சாவன் என்றான் அவன். அந்த நண்பர்களுக்கு அது அப்போது புரியவில்லை. சிரித்து கொண்டு போனவர்கள் ஆனால் பின்னர் வியந்து நின்றார்கள். பிரபல கலம்புரி போகிறார், இப்படித்தான் தோழர்கள் அவனுக்கு பகுடி சொல்வார்கள். ஆனிரவில் வழிபட்டு நரம்பறந்து சூம்பி போனதால் பெல்ட் போட்டு கட்டியிருக்கும் இடது காலை இழுத்து இழுத்து ஒரு புன்சிரிப்போடு புவீந்திரன் போவான். அவனை ஒரு கரும்புலி பைத்தியம் என்று சொல்லலாம். அவனது நினைவுகள் கனவுகள் எல்லாமே ஒரு கரும்புலி தாக்குதலை சுற்றித்தான்றிருந்தன. விவரமில்லாத தனி அறை ஒன்றில் ஏதாவது ஒரு கடற்கரை ஒரு வரைபடத்தை விரித்து வைத்துவிட்டு நீண்ட பெரிய ஒரு தடியோடு புவீந்திரன் அருகில் நிற்பான். தன்னை தளபதி யாகவும் அருவியில் வீரர்கள் நிற்பதைப் போலவும் உருப்படுத்தி கொண்டு வரைபடத்தை தடியால் தொட்டு காட்டி அவன் காற்றுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருப்பான். டோரா இதால் தான் வர உங்களோட வண்டிகள் இந்த மாதிரி வீகத்தில் அதை குறுக்கால மறைச்சி அடிக்கும். அந்த நேரம் இந்த பக்கவாட்டில் உச்சவகத்தில் வந்து புகைந்திர நடிப்பான். டோரா புகையும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருக்கும் மற்ற போராளிகளுக்கு அவனை பார்க்க சிரிப்பு வரும். ஆம், புவீந்திரன் ஒரு வித்தியாசமான போராளி மட்டுமல்ல, வித்தியாசமான மனிதனும் கூட. அவன் அமைதியானவன் ஆனால் சோம்பேறி அல்ல, உற்சாகமானவன் ஆனால் குலப்படிக்காரன் அல்ல. அவனோடு வாழ கிடைத்த நாட்கள் அவர்களுக்கு வரப்பிரசாதம். அவனுக்கு மட்டுமே உரிய சில உயர்ந்த பண்புகள் இருந்தன. இவற்றை அவனிடத்தில் மட்டும்தான் காண முடியும். இயல்பாகவே அவனுக்கு இருக்கின்ற இயற்கை குணம் அடுத்தவர்கள் அவனில் இறக்கப்படும் விதமாக அவனை இயக்குவிக்கும். இயலாத காலோடும் கூட சில சமயங்களில் மற்ற போராளிகளின் நெஞ்சுருகும் விதமாக அவன் செயற்படுவான். கிணற்றடியில் உடுப்பு துவைத்துக் கொண்டிருக்கும் நண்பன் அவசர வேலை ஒன்றிற்கான அழைப்பின் பேரில் துவைப்பதை பாதியில் விட்டுவிட்டு அவதிப்பட்டு போனான் என்றால், அவன் திரும்பி வந்தபோது அவனது உடுப்புகள் முற்றத்து வெளியில் உலர்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவன் தான் புவீந்திரன். முகாமுக்கு யாராவது வழியாட்கள் வந்துவிட்டால் அவர்களை உபசரிக்க அன்றைய முறை ஆளை தேடித் திரிந்து பின் மூலையில் போய் பிடித்து வந்து விடுவதற்கிடையில் வந்தவர்களுக்கு தேநீர் கொடுத்துவிட்டு அவன் பேணிகளை கழுவிக்கொண்டிருப்பான். அதுதான் புவீந்திரன். ஆனிரவில் வழிபட்டு காயம் மாறி வந்தவனுக்கு யாழ் மாவட்ட நிர்வாக செயலகத்தில் தட்டச்சு பொறிப்பது பணி. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுத்துக்களை தேடி தேடி குத்தி கொண்டிருந்தவன் கொஞ்ச நாட்களில் மற்றவர்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு அதில் தேர்ச்சி பெற்றான். அறிக்கைகள், கடிதங்கள், விவரக்கோர்வைகள், அது இது என்று நாளாந்தம் அவனுக்கு வேலைகள் குவிந்து போய் கிடக்கும். அப்படி இருக்கும் போதும் கவிதை கட்டுரைகளை எழுதி கொண்டு வந்து இதே முற்கால் என்று கெஞ்சுகின்ற நண்பர்களிடமும் முகம் சுளிக்காமல் வாங்கி சட்டை பைக்குள் மடித்து வைப்பான். காலை மாலை இரவு என இழுபட்டு நள்ளிரவு கடந்து அல்லது 2 மணி வரை கூட தனக்குரிய வேலைகளை முடிக்கின்ற அந்த போராள். அதன் பிறகும் விழித்திருந்து நண்பர்களுடையதையும் அடித்து கொண்டிருக்கின்ற நண்பன் அவன். ஆம், புவீந்திரன் புலி வீரர்களின் வாழ்வுக்கு அவன் ஒரு பாடம். அவனோடு வாழ்ந்த நாட்கள் எந்த காலத்தில் மற்ற போராளிகளுக்கு பசுமையான நினைவுகள். சூம்பி கிடக்கும் காலோடும் அவனை தூக்கி கொண்டு போய் கடலில் இறக்கிவிடும் போதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி தத்தளித்து கையை காலை அகவைக்கு மீறி விசுக்கி உயாத முயற்சியோடு அலைகளோடு போராடி நீந்தி பழகினான். பயிற்சி காலம் போதாது, ஒருத்தன் கூட சரியா அடிக்க மாட்டான் என்று சொன்னவர்களிடம் சவால் விட்டு பயிற்சி முகாமில் இருந்து அத்தனை பேருக்கும் சார்ல்ஸ் பயிற்சி கொடுத்த போது பிடிபட்ட காலை அவரே சரியாய் எடுத்துவிட்டு அந்த ஆயுதத்தை பிடித்து சொல்லி அவன் மட்டும் சுட்டு சார்ல்ஸின் பெயரை காத்தான். எதுவுமே தெரியாத அப்பாவி குழந்தையான அவனிடம் நல்லதற்ற ஒரு வார்த்தையை சொல்லி இன்னாரிடம் கேட்டுப்பார் அர்த்தம் சொல்வார் என்று அனுப்பிவிட்டால் அங்கு சென்று நல்ல கிளி வாங்கி கொண்டு வந்து விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு முன்னால் அசடு வழிய நிற்பான். காலில்லாமல் இருந்தும் மெல்ல மெல்ல படகோட்ட பழகி கிளாளி களத்தில் எதிரிகளை கலைத்து விரட்டும் சண்டைகளில் அலைகளை கிழித்து செல்லும் இவர்களது சண்டை படகுக்கு ஓட்டியாயிருந்தான். இன்னும் இன்னும் இவையெல்லாம் எக்காலமும் ஓயாமல் அவர்கள் இதயங்களின் நினைவிலைகளாய் மோதும். புவீந்திரன் சாதனை ஒன்றை செய்துதான் சாவேன் என்றான். சாகும்போது கூட அவன் படைத்தது ஒரு சாதனை அல்ல, அது சாதனைகளின் ஒரு குவியல். கணவன் எடுத்து சாதனை, அது இரண்டாக இருந்ததும் ஒரு சாதனை. ஒரே தாக்குதலில் 250 எடுத்தது இன்னொரு சாதனை. டோரா ஒன்றை முழுமையாக நொறுக்கியது அடுத்த சாதனை. ஒரு கடல் தாக்குதலில் அதிக படையினர் கொல்லப்பட்டது வேறொரு சாதனை. திட்டம் உருவாக்கப்பட்டது. கட்டைக்காட்டிலிருந்து பலாலிக்கு ரோந்து செல்லும் டோராவை பருத்தி துறைக்கு மேலே இடைமறைத்து மூழ்கடிக்க வேண்டும். கட்டைக்காட்டிலிருந்து 18 மைல் தூரத்திலும் காங்கேசன் துறையிலிருந்து 16 மைல் தூரத்திலும் அந்த தாக்குதல் மையம் இருந்தது. மணியரசனும் புவீந்திரனும் போனார்கள். அவர்களின் வாழ்வின் உச்ச உயர் நாள் அதுவாகத்தான் இருந்திருக்கும். அவன் பூரிப்பின் சிகரத்தை தொட்டிருக்கக்கூடிய அந்த நாளில் அவர்களின் மன உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை வார்த்தைகளில் வடித்தெடுக்க முடியாது. சோகம் பரவிய முகத்தோடு அவர்களை கைதொட்டு தடவி, எந்த கார்லியப்பன் வெடிபிடிச்சது என்று அக்கறையோடு தலைவர் விசாரித்த போது மெய் சிரித்து நின்றான் அவன். எல்லாம் தயார். சக்கை வண்டி சண்டைப்படைகள், தாக்குதல் கருவிகள், தாக்கும் வீரர்கள், மணியரசன், புவியரசன் எல்லாமே ஏறக்குரிய 15 நாட்கள் அவனுக்காக கடன்மடியில் அவர்கள் காத்திருந்தார்கள். நள்ளிரவிலேயே நிலைக்கு போய்விட வேண்டும். இருளை உடர்த்து அவர்களது விழிகள் பகவினை தேடிக்கொண்டிருக்கும். மறுநாள் மதியமோ மாலை வரையோ அந்த தேடல் நீடிக்கும். எதிரி வரமாட்டார். ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தார்கள். உறக்கம் குன்றாமல் ஊதி குலையாமல் மீண்டும் மீண்டும் போராடினார்கள். 29/8/1993 அன்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் கடலில் வந்தான். பொங்கி எழும் எங்கள் கடலில் பகைவன் உலாவரவா? காத்திருந்த வேங்கிகளின் ஆபாசமான பாய்ச்சல். தனியறையில் வரைபடத்தை விரித்து வைத்து காற்றுக்கு விளங்கப்படுத்துகின்ற அதே தாக்குதல் திட்டம் அவர்கள் கண்ணெதிரே கடலில் நடந்து முடிந்தது. அப்போது அவன் வரைபடத்தை விளங்கப்படுத்துகின்ற போது சிரித்தவர்கள் இப்போது அழுதார்கள். 2 கனன் பீரங்கிகளையும் 2 .50 கலிவர்களையும் மூழ்கி கொண்டிருந்த டோராவில் இருந்த தோழர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். புவீந்திரன் வரவில்லை, மணியரசன் வரவில்லை, அவர்கள் வரமாட்டார்கள். ஆம், அந்த 2 கரன்பீரங்கிகளையும் 2 .50 கலிபர்களையும் டோராவிலிருந்து அவர்கள் வெற்றியோட்டு பெற்றுக் கொடுத்த அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் தோழர்கள். புவீந்திரனும் வரவில்லை, மணியரசனும் வரவில்லை. அவர்களை அந்த கடல் எண்ணெய் தன் மடியில் அணைத்துக் கொண்டாள். கடற்கரம்பில் மேஜர் பூகடரசன் அல்லது புவீந்திரனின் மாவீர மகுடம் கேட்டோம்.
கடலே கடலே கலங்காதே. ஈழமாய் மாறுவோம், நாளை தமிழ் ஈழம் வரும் போது வந்து சேருவோம். காற்றில் வெளியாகி உடல் சந்தகமாய் மாறுவோம், நாளை தமிழ் ஈழம் வரும் போது வந்து சேருவோம். வெளியாய விட போகின்றோம், மகையோடறிய போகின்றோம், தலைவா தலைவா தமிழீழத்தை எடுப்பா என்றே சாகின்றோம். வெளியாய விட போகின்றோம், மகையோடறிய போகின்றோம்.